الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما فقال الله تبارك وتعالى ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا وقال الله تبارك وتعالى قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يسرق السارق حين يسرق وهو مؤمن ولا يشرب الخمر حين يشربها وهو مؤمن أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்லல் ஷானுஹு இருக்காகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிருள்ள புனித சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் பிறந்த மனிதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவனுடைய புனித தன்மையை அவனுடைய சிறப்பான பண்புகளை பாதுகாப்பதற்காக அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வழிமுறைகளை போன்று வேறு எந்த ஒரு மதத்திலும் வேறு எந்த ஒரு இடத்திலும் வேறு எந்த ஒரு நபரினாலும் அப்படியான முறைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் இந்த அடியார்களுடைய நலவுகளில் கவனம் செலுத்துபவனாக இருக்கிறார். அடியார்களாக எங்களுடைய ரப், எங்களுடைய காலிக், எங்களுடைய மாலிக், எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ராஜிக், எங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஹாஃபிஸ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து அதற்கு பிறகுள்ளவைகளை எல்லாம் எங்களுடைய இஷ்டப்படி செய்வதற்கு அவன் விட்டுவிடாமல் எங்களுடைய புத்தியை பாதுகாக்க
எங்களுடைய ஜீவை பாதுகாக்க, எங்களுடைய மரியாதையை பாதுகாக்க, எங்களுடைய உயிர்களை பாதுகாக்க, எங்களுடைய மானங்களை பாதுகாக்க என்னவெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அந்த எல்லா ஏற்பாடுகளையும் அடியார்களுக்கு அவன் செய்து கொடுத்துத்தான் இருக்கிறான். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய மானம் என்பது, ஒரு மனிதனுடைய மரியாதை என்பது அது மிகவும் பிரமாணமானதாகும். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய மானத்தை யார் அநியாயமாக பறிக்கிறாரோ, ஒரு மனிதனை மானபங்கப்படுத்துகிறாரோ, ஒரு மனிதனை யார் அவமானப்படுத்துகிறாரோ, அவர் மீது சிட்டுக்கட்டுகளை சுமத்தி அவதூறுகளை சொல்லி அந்த மனிதனை கேவலப்படுத்துகிறாரோ, அவருக்காக ஹத்து என்னும் கடுமையான அந்த தண்டனையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நியமித்திருக்கிறார். இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய வம்சம், ஒரு மனிதனுடைய வம்சத்தை பாதுகாப்பதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிறப்பான செயற்திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வம்சத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்காகத்தான் மனிதனுக்கு ஹலாலான பல வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அவன் விருப்பம்தான் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியும் அவன் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அரபியாக இருக்கட்டும், அஜமியாக இருக்கட்டும், கருப்பனாக இருக்கட்டும், வெள்ளையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஹலாலான முறையிலே அவன் இந்த உலகத்தை வந்து சேர வேண்டும். எந்தொரு மனிதரும் ஹராமான வழியில், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில், பிழையான தொடர்புகளின் மூலமாக எந்தொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்க கூடாது என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பமாகும். காரணம் என்ன? முறை தவறி இந்த உலகத்திலே குழந்தைகள் பிறப்பார்கள் என்றிருந்தால் தவறான வழிகளின் மூலமாக, குறிப்பாக சொல்ல போனால் சரியான திருமண முறைகள் இல்லாமல் விபச்சாரத்தின் ஊடாக அல்லது விபச்சாரத்துக்கு நெருக்கமான சுபஹாத் என்னும் சந்தேகமான வழிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உலகத்தில் அதிகரிக்கும் போதுதான் தீனுக்கு மாற்றமான செயல்கள், அநாச்சாரங்கள், கேவலங்கள் இந்த உலகத்தில் அதிகரிக்கும் என்பதை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே தான் அடியானுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவனுக்குரிய சரியா முறைகளை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுத்துள்ளான். அடியானுக்கு பசி ஏற்படுகிறது, அவனுடைய அந்த பசியை போக்குவதற்காக அவனுக்கு உணவு தேவை இருக்கிறது, அந்த உணவை வாங்குவதற்காக அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும்? கிதாபுல் புயூ வியாபாரங்களை பற்றி எங்கே பேசியிருக்கிறார். உணவுகளை வாங்கும் போது எந்த உணவு உனக்கு ஹலால், எந்த உணவு உனக்கு ஹராம், கிதாபுல் அத்தீமா ஒரு பாடம் போட்டு ஹலாலான உணவை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். வயிற்றில் இருக்கக்கூடிய பசியை உணர்ந்த அல்லாஹ் அந்த வயிற்றுக்கு கீழே இருக்கும் மனிதனுடைய மானம், மனிதனுடைய அந்தரங்க பகுதி, அதிலே இருக்கக்கூடிய தேவையையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உணர்ந்திருக்கிறார். அதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிகாஹனும் ஹலாலான முறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய அதே மனித இனத்திலிருந்து பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். பெண்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய அதே மனித இனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை படைத்திருக்கிறார். அந்த இருவரும் ஹலாலான முறை பேணி நிகாஹ் என்னும் தலைப்பிலே கணவன் மனைவியாக வாழும் போது அவர்களுக்கிடையில் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் இனிமைப்படுத்துவது தன்னுடைய பொறுப்பு என்றும், அது இந்த மனித சமுதாயத்துக்கு செய்யப்படும் மிகப்பெரிய உபகாரம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். சொல்லுகின்றான் அல்லாஹ், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் உங்களுக்குரிய ஜோடிகளை உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் ஜோடிகளை, நிம்மதியை பெற்றுத்தரும் அந்த தோழர்களை மனித இனத்திலிருந்து அல்லாஹ் படைத்து தந்தது உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஞாபகங்களில் குதிரத்துகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிடுகின்றார். எதற்காக பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, நீங்கள் திருமணம் செய்து ஹலாலான திருமணம் செய்து வாழும் போது நீங்கள் இருவரும் தொடராக அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அந்த குடும்பத்திலே குழந்தைகள் பிறப்பார்கள், அவர்களை வளர்க்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், பேசிக்க வேண்டும், இன்னொரு சமுதாயத்திற்குரிய தலைவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருவரும் அன்பாக இருந்தால், பாசமாக இருந்தால், தலாக் சொல்லப்படாமல் நீங்கள் திருமணத்திலே இருந்தால்தான் பிள்ளைகளுடைய பாதுகாப்பும் இருக்கிறது என்பதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கிடையில் அன்பை அவன் ஏற்படுத்துகின்றான். கணவன் மனைவி கிடையில இருக்கக்கூடிய அன்பு என்பது அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சத்திசமாக, மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்படியாக ஹலாலான வழிகளை எல்லாம் சொல்லித் தருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமுனையிலே எந்த ஆணும் பெண்ணும் ஹராமான வழியில் தொடர்பு கொள்ளக் கூடாது, அவ்வாறு தொடர்பு கொள்வது விபச்சாரம், அவ்வாறு தொடர்பு கொள்வது வினா அனாச்சாரம், சமுதாயம் சீரழிந்து போவதற்குரிய வழியாகும், சமுதாயத்திலே ஒழுக்க கேடானவர்கள் பிறப்பதற்குரிய வழியாகும். அது மட்டுமல்ல, யாருடைய பேச்சையும் கேட்காது மூத்தவர்களை அவமதிக்கின்றவர்கள் உருவாகுவதற்குரிய வழியை அது ஏற்படுத்தும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக சேர்த்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் என்ற முறையற்ற திருமணத்தின் மூலமாக அல்லது திருமணம் செய்யாமல் ஒரு ஆண் அந்நிய பெண்ணுடன் தொடர்பு வைப்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் வன்மையாக கண்டிக்கின்றான். அவர்களுக்கு உலகத்திலும் அதாப் இருக்கிறது, சக்கராத்திலும் அதாப் இருக்கிறது, கபரிலும் அதாப் இருக்கிறது, மஹ்ஷரிலும் அதாப் இருக்கிறது, அதற்கு பிறகு நரகத்திலும் நீண்ட நாட்கள் அதாபெனும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை. அதை விடவும் குர்ஆன் மிகவும் பேணிப்பான ஒரு பேச்சு பேசுகிறது, விபச்சாரத்தை நெருங்கவே வேண்டாம், களவெடுக்க வேண்டாம் என்கிறான், வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்கிறான், அவதூறு சொல்ல வேண்டாம் என்கிறான், மறுமானம் அருந்த வேண்டாம் என்கிறான், விபச்சாரத்தை நெருங்கவே வேண்டாம் என்கிறான். வலா தக்ரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், எட்டியும் கூட பார்க்க வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணவே வேண்டாம், அதற்குரிய வழிகளில் போய்விட வேண்டாம். காரணம் என்ன? விபச்சாரம் மிக மோசமான பாவம். விபச்சாரத்தை உலகத்தில் யார் அங்கீகரித்தாலும் அல்லாஹ்வினால் அதனை அங்கீகரிக்க முடியாது. கேவலமான ஒரு செயல், இழிவான ஒரு செயல், கெட்ட ஒரு செயல், மோசமான ஒரு செயல். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தன்னுடைய இந்த கெட்ட நேர ஆசையை பூர்த்தி செய்வதற்காக, சிறிய ஒரு காலத்துக்கு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஹலாலான திருமணம் செய்து அதனூடாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளாமல் விபச்சாரத்தில் தேவையை பூர்த்தி செய்வோம், யார் விபச்சாரத்துக்கு திட்டமிடுகிறானோ, விபச்சாரத்துக்காக முயற்சி செய்கிறானோ, விபச்சார வழிகளில் முயற்சி செய்கிறானோ, விபச்சாரத்துக்காக பணம் செலவழிக்கிறானோ, விபச்சாரத்துக்காக கடிதம் எழுதுகிறானோ, விபச்சாரம் செய்யும் இடத்துக்கு நடந்து போகிறானோ, விபச்சாரம் நடக்கும் இடங்களுக்கு கூலி கொடுக்கிறானோ, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இவர்கள் நல்ல வேலை செய்யவில்லை, மிக மோசமான மார்க்கத்தில் போகிறார்கள், இவர்கள் போகின்ற பாதை மிக மோசமானது, நல்ல பாதை அல்ல, விபச்சாரத்தின் பாதை மிக மோசமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஆனால் இன்று விபச்சாரம் என்பது மக்களுக்கு பழகி போன உண்டாக மாறியிருக்கிறது. விபச்சாரத்தை ஒரு பாவமாக பார்க்காத ஒரு கலாச்சாரம் உருவாகி வருகிறது. அதை பேச முடியாது, அவர்களை அகற்ற முடியாது, அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, அவர்களை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மூத்தவர்கள் கூட, ஏன் பெற்றோர்கள் கூட தைரியம் இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இதனால் நகரங்களிலும் ஊர்களிலும் கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தெருக்களிலும் சந்திகளிலும் இருத்தரைகளிலும் கூட்டப்பட்ட அறைகளிலும் விபச்சாரம் அரங்கேறி வருகின்ற மிக பயங்கரமான ஆபத்தான சமிக்ஞையாக அந்த பாவம் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெற்று வருவதை செய்திகளின் ஊடாகவும் தகவல்களின் ஊடாகவும் உலகளாவிய ரீதியில் இன்று அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரத்தை சாதாரண பாவங்களின் பட்டியலில் சேர்க்கவில்லை, சிறிய பாவம் என்று சொல்லவில்லை. புறம் பேசுவதை போன்று அல்லது உமூவில் பிழை விடுவதை போன்று அல்லது ஒரு தவறான பார்வையை போன்று சாதாரண பார்வையில் சேர்க்கவில்லை. விபச்சாரத்தை அக்பருல் கபாயிர் பெரும் பாவங்களில் ஒரு பாவமாகவே கருதினார்கள். விபச்சாரத்தை ஒரு பெரும் பாவமாக கருதினார்கள். அல்லாஹ்வுக்கு வேகமாக கோபம் வரும் ஒரு பாவம், அல்லாஹ்வுக்கு வேகமாக ஆத்திரம் வரும் ஒரு பாவம், அல்லாஹ்வுக்கு வேகமாக ரோஷம் வரும் ஒரு பாவம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணு பாவங்களை வரிசையாக அடுக்கி குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த மூணு பாவங்களையும் அல்லாஹ்வுடன் அன்புள்ள அடியார்கள் செய்ய மாட்டார்கள். மூணு பாவங்களை குர்ஆன் பேசுகிறது. அந்த மூணு பாவங்களை வரிசை கிரமமாக அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த பாவங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் செய்ய மாட்டார்கள். என்ன பாவம்? வல்லவீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஹர். அடியார்கள் அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னொரு தெய்வத்தை கூப்பிட மாட்டார்கள், ஷிர்க் வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தில் இன்னொரு மனிதனை வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு சமமாக எந்த ஒரு வணக்கத்திலும் இன்னொருவரை நிறுத்த மாட்டார்கள். இரண்டாவது சொல்லுகிறார், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொலையில் ஈடுபட மாட்டார்கள், நேரடியாக கொலை செய்யவும் மாட்டார்கள். திரை மறைவிலே அடுத்தவனை தூண்டிவிட்டு பணம் கொடுத்து உசு பேசி கொலையிலும் அவன் சம்பந்தப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியான் அவனுடைய கையினால் யாராவது ஒரு மனிதனை கொலை செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜுக்காக கொலை செய்வான். ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் அனுமதித்த ஹஜ்ஜுக்காக கொலை செய்வானே தவிர வேறு எந்த ஒரு காரியத்துக்காகவும் உயிரை பலியெடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியாரத்தில் சுருக்கு இருக்காது, அல்லாஹ்வுடைய நல்லடியாரத்தில் கொலை இருக்காது. வாழ்க்கையில் இந்த காரியங்களை அவன் செய்ய மாட்டான். மூன்றாவது அடுக்கி சொல்லுகிறான், சிறுக்கும் கொலையும் இணை வைப்பதும் ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுவதும் எவ்வளவு பெரிய பாவம் என்று நமக்கு தெரியும். அந்த இரண்டு பாவங்களுடனும் அல்லாஹ் மூன்றாவது பாவமாக இணைக்கிறான். வலா யஸ்னூன், நல்லடியார்கள் விபச்சாரமும் செய்திருக்க மாட்டார்கள். நல்லடியார்களுக்கு வினாவுடன் தவறு இருக்காது. நல்லவர்கள் விபச்சாரத்துக்கு நெருங்கி சுருக்கையும் கொலையையும் வெறுப்பது போன்று அதிலிருந்து தூரமாகுவதை போன்று அதை கேவலமாக பார்ப்பதை போன்று அவர்கள் விபச்சாரத்திலிருந்தும் தூரமாகவே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடியார்கள் சுருக்கென்று சொல்லும் போது பயப்படுவார்கள். அடியார்கள் அவர்களில் பல பேரும் கொலையா கொலையாளியா கொலை என்றும் போது பயப்படுவார்கள். ஆனால் இன்று விபச்சாரம் என்றும் போது அந்த பயம் கிடையாது. விபச்சாரம் என்பதற்கு பயம் கிடையாது. அது ஒரு சர்வசாதாரண விஷயமாக மாறிவிட்டது. அடிப்பவர்கள் கூட விபச்சாரத்தை அனுமதிக்கும் ஒரு காலம். விபச்சாரத்தை பார்த்துக் கொண்டு கண்மூடித்தனமாக போகின்ற ஒரு காலம். விபச்சாரத்தை வாடிவர்கள் தங்களுக்குள்ளேயே பெருமையாக பகிர்ந்து கொள்ளும் ஒரு காலம். விபச்சாரத்துக்கு பணம் செலவழிப்பதை ஒரு பெரும் திறமைத்தனமான வேலையாக நினைக்கின்ற ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் விபச்சாரம் செய்ய போவது ஒரு சிறிய நேரம் தான். சில வினாடிகள் அல்லது ஒரு சில மனுஷியாளங்கள், அதற்கு பிறகு வரப்போற கேவலங்களும் அடாபுகளும் பல நாட்கள். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யாமல் இருந்தவன், பிறந்ததில் இருந்து ஹலாலான ரத்தம் அவனது உடம்பில் ஓடியது. புனிதனாக வாழ்ந்தான், மனிதனாக வாழ்ந்தான், சிறந்த கௌரவமான குடும்பத்தில் வாழ்ந்தான். இவனுக்கு விபச்சாரத்தில் தொடர்பு ஏற்பட்டு விட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு விட்டது. கேவலத்தை சம்பாதித்தான், இழிவை சம்பாதித்துக் கொண்டான், அருவறுப்பை மலத்தை தூக்கி தன்னுடைய மேலில் பூசிக்கொள்வதை போன்றுதான் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் சம்பந்தப்படுகிறது. முதலாவது காரணம் என்ன? விபச்சாரம் செய்ய வேண்டும் என்றே ஒரு மனிதனுடைய கை நீண்டு போகிறது என்றால், விபச்சாரம் நடக்கும் இடத்துக்கு கால் போகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனது உள்ளத்தில் இருந்து ஈமான் கலட்டப்பட்டிருக்கிறது. ஈமான் இல்லாதவனுக்குத்தான் அந்த துணிவு. ஈமானுடைய ஆகப்பெரிய பலவீனம்தான் விபச்சாரத்துக்கு துணிவு வருவது. ஒரு பெண்ணுடன் கள்ளத்தனமான தொடர்பு வைப்பது, ஒரு பெண்ணுடன் கள்ளத்தனமான தொடர்புகளை பேணுவது ஈமான் இல்லாத பலகீனத்துக்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபிலே பதியப்படுகிறது, புகாரி ஷரீஃபிலே பதியப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். எந்தொரு விபச்சாரம் செய்யும் ஆணும் எந்தொரு விபச்சாரம் செய்யும் பெண்ணும் ஈமானுள்ள நிலையில விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. விபச்சாரம் செய்றியா, உனக்கு ஈமான் இல்லை. விபச்சாரத்தினால் எப்படி ஈமான் பறிவு வருகிறது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் அவன் காபிராகுவது என்ற கருத்தல்ல, பெரும்பாவம் செய்தால் காபிராகுவான் என்பது ஹவாரிஜிகள் என்ற வழிகட்ட கொள்கையின் ஒரு கொள்கையாகும். அது அவர்களுடைய கோட்பாடு. கோட்பாட்டை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுபவன் அந்த பாவத்தில் இருக்கும் போது அவனது நெஞ்சில் இருக்கும் ஈமான் நெஞ்சிலிருந்து கலக்கப்பட்டு அவனுடைய தலைக்கு மேலால் ஒரு குடை கொண்டு நிற்கிறது. பாவத்தை விட்டு கலந்தவுடன் திரும்பவும் அந்த ஈமான் அவனுடன் வந்து சேர்ந்து கொள்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சாரத்துடைய அந்த நிலையில் அவனது உயிர் பிரிந்து விட்டான் என்ன நிலை? விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவன் செத்து போனால், உயிர் போனால் அவனுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஆகப்பெரிய ஆபத்து, ஆகப்பெரிய ஒரு ஆபத்து. விபச்சாரத்தின் போது மனிதனுடைய ஈமான் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கலட்டப்படுகிறது. இது மட்டுமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் செய்தவர்கள் அதற்குரிய சரியான தௌபா எனும் பரிகாரம் செய்து அல்லாஹ்விடத்தில் அவசரமாக மன்றாடி மன்னிப்பு கேட்கவில்லையானால், ஹதீஸ் எச்சரிக்கிறது, பல்வேறு நோய்களை கொண்டும் வறுமைகளை கொண்டும் அவர்களை பிடிப்போம். இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கும் ஹதீஸ், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து விதமான பாவங்களை குறிப்பிட்டு சொன்னார். இந்த பாவம் எந்த ஊரிலே எந்த குடும்பத்திலே அந்த பாவத்தினால் அடியார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த ஒரு சமுதாயம் அந்த பாவத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் அவர்களை புதிய புதிய நோய்களை கொண்டு வறுமையை கொண்டு, கஞ்சத்தை கொண்டு, தொழில் இல்லாத பிரச்சனையை கொண்டு, பிரச்சனைகளை கொண்டு அவர்களை பிடிக்காமல் விடமாட்டான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஐந்து விதமான பாவங்களில் விபச்சாரமும் முதன்மையான பாவங்களில் ஒரு பாவமாகும். விபச்சாரமும் ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் வகையில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள வைத்தியர்களை கூட வியக்க வைக்கின்ற அளவுக்கு ஒரு பாரிய நோயை ஏற்படுத்தியிருக்கிறான். உலகமே இன்று அதை கண்டு பயப்படுகிறது. இந்த நாட்டிலும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் ரகசியம் ரகசியமாக அகப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த நோயுடைய பெயர் தெரியாத சிறுவர்கள் கூட இருக்க மாட்டார்கள். எய்ட்ஸ் என்னும் நோய், இந்த நோய் யாருக்கு பிடிக்கிறது? கள்ளத்தனமான ஹலாலான திருமணம் இல்லாமல் அந்நிய பெண்களுடன் தொடர்பு வைத்தவர்களுக்கே வினாவில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் தான் எய்ட்ஸ் எனும் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார். அல்லாஹ் அவர்களை எய்ட்ஸினால் மட்டும் பிடிக்க மாட்டார், வேறு வேறு நோய்களை கொண்டும் அவர்களை பிடிப்பார். பஞ்சத்தினால் பிடிப்பான், பஞ்சத்தினால் பிடிப்பான். பஞ்சத்தில் விழுவார்கள், கடனில் விழுவார்கள், கஷ்டத்தில் விழுவார்கள். தலை தூக்க முடியாத பயங்கரமான விஷயங்களில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். உலகத்தில் வாழும் போது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவனை அல்லாஹு தஆலா நிம்மதியாக வாழ இடமே கொடுக்க மாட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறது. குடும்பத்தை சீரழிக்கிறது, குடும்பத்தை அவமானப்படுத்துகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தவறான அந்த சில வினாடிகளின் தொடர்பு ஒரு பரம்பரையை நாசப்படுத்துகிறது, ஒரு பரம்பரையை கேவலப்படுத்துகிறது என்றால் ஒரு முஃமின் அந்த விபச்சாரத்துடைய விடயத்தில் எவ்வளவு கடினமாக நடந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றுவதற்காக ஹிஜ்ரி 8 ஆண்டு மக்காவுக்குள்ளே போகிறார்கள். மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது ரமலானில். அங்கே ஒரு சிறுமியை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி என்ற செய்தி பதிவாக ஒரு சிறுமியை பிடிக்கிறார்கள். அந்த சிறுமியை பிடித்து யா ரசூலல்லாஹ், இந்த சிறுமிக்கு எனக்கும் இடையில் ஒரு குடும்ப உறவு இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்றார். அதற்கிடையில் இன்னும் 2 பேர் அந்த குழந்தை சிறுமியை கேட்டு வழக்கு தொடர்கிறார். ஒருவர் யார் என்றால் ரவி அல்லாஹு தாலானவர்கள். அவர்கள் சொன்னார்கள், யார் சூழல்லா, இந்த குழந்தை, இந்த சிறுமி எனது நானாவின் மகள், எனது நானா உத்துமத்திபின் அபி வக்காஸ் அவர் இறக்க முன்னால் எனக்கு ஒத்தியத்து செய்துவிட்டு போனார். என்னுடைய ஒரு மகள் மக்காவில் இருக்கிறார், அகப்படும் போது அவளை எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போனார். யார சூழல்லா, இந்த பிள்ளையின் முகத்தை பாருங்கள், எனது நானாவின் வடிவம் முகத்திலே தெரிகிறது. நானாவுடைய உருவம் இந்த குழந்தையின் முகத்தில் தெரிகிறது. எனக்குத்தான் இந்த பிள்ளை சொந்தம் என்றார்கள். மறுமுனையில் அப்துல்லாஹ் இப்னு ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜம்ஆ யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய தங்கச்சி என்று வாதிடுகிறார். எப்படி தங்கச்சி? என்னுடைய வாப்பாவின் அடிமை பெண்ணுக்கு கிடைத்த, எனது தகப்பனின் ஊடாக அடிமை பெண்ணுக்கு கிடைத்த பிள்ளைதான் இந்த பிள்ளை, எனக்கு தான் சொந்தம் என்றார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் விசாரித்து பார்க்கிறார்கள். நடந்தது என்னவென்றால், அந்த அடிமை பெண் இந்த சிறுமியின் தாய் அப்துல்லாஹி இப்னு ஜம்ஆவுடைய தகப்பனான ஜம்ஆவுடைய அடிமையாக இருக்கும் போது அவருக்கு உரித்தான, அவருக்கு ஹலாலான, அவருக்கு தொடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும் போது உத்தரத் இப்னு அபி வக்காசுடன் கள்ள தொடர்பு வைத்ததனால் இந்த குழந்தை ஜினாவுடைய வழியில் பிறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பு செய்தார்கள்? ஏ அப்துல்லா, அப்துல்லா இப்னு உமா, குழந்தையே நீ எது? உனது தகப்பனி கட்டுப்பாட்டில் ஹலாலாக இந்த பெண் இருக்கும் போது இந்த குழந்தை கிடைத்திருக்கிற, அதனால் இந்த குழந்தையை நீ எது? உத்பத் இப்னு அபி வக்காஸுக்கு ஏன் கொடுப்பதில்லை? அவன் விபச்சாரம் செய்திருக்கிறான். விபச்சாரம் செய்தவனுக்கு மரியாதை கிடையாது, அவனுக்கு உரிமை கொடுப்பதும் கிடையாது. அவனுக்கு கிடைக்கின்ற அனைத்தையும் நாம் தடை செய்வோம். வலில் ஆஹிரி அல் அஜர், விபச்சாரம் புரிந்தவனுக்கு அதற்கு பிற உரிமையே கிடையாது. அவனுக்கு இந்த குழந்தையை தடுக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியான சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அந்த சிறுவன் ஆண் குழந்தை, அந்த குழந்தையை உன்னுடைய தகப்பனின் அடிமையின் பிள்ளை என்பதனால் உனது சகோதரனுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை விபச்சாரத்தில் பிறந்தது என்பதனால் அந்த சிறுவன் வரும்போது நீ ஹிஜாபுக்கு மறைய வேண்டும், நீ ஹிஜாபுக்கு மறைய வேண்டும். அதனுடைய உண்மையான தகப்பன் உன்னுடைய தகப்பன் அல்ல. விபச்சாரத்தில் பிறந்த அந்த சிறுவன் வரும்போது அவனுக்கு முன்னால் போகக்கூடாது, நீங்கள் ஹிஜாபுக்கு பின்னால் போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் ஒரு குடும்பத்தின் ஒரு பரம்பரையை எந்த அளவுக்கு சீரழிக்கிறது என்பதை அந்த இடத்திலே எடுத்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று அந்த விபச்சாரத்தை ஒரு மார்க்கமாக, கலாச்சாரமாக, பழக்கப்பட்ட ஒன்றாக, தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக வாலிபர்கள் என்றால் அப்படி ஈடுபடுத்தான் வேண்டும் என்ற கேவலமான, அசிங்கமான, மோசமான சிந்தனை இந்த சமுதாயத்தில் பரவி வருகிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்புதாரிகளுக்கும் பரவு ஐநாகும், கட்டாய கடமையாகும், தங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் விசேடமாக வயது வந்த பெண் பிள்ளைகளையும் தவறான வழியில் போக விடாமல் தடுப்பது அந்த பெற்றோர்களுடைய கடமையாகும். தன்னுடைய மனைவிமார்களை அந்நிய ஆண்களுடன் தொடர்புபட விடாமல் பாதுகாப்பது இந்த கணவனுடைய பொறுப்பாகும். இல்லை என்றால் நாளை நீங்கள் கியாமத்தில் அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க மாட்டீர்கள். முஸ்லிம் ஷரீபிலே பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் ஷரீபிலே பதியப்பட்டிருக்கிறது. வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். மாமின் அபதின் முஸ்லிமின் யத்ரைஹில்லாஹ், ஒரு முஸ்லிமான அடிமைக்கு, முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை பொறுப்பு கொடுக்கிறார். ஒரு மனைவியை கொடுப்பதும் ஒரு ரியாயத்தா. திருமணம் செய்தால் அந்த மனைவிக்கு நீ பொறுப்பு. அந்த பெற்றோர்கள் சிரமப்பட்டு பாதுகாத்து அவளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த பிறகுதான் நீ பொருத்தம் என்ற அடிப்படையில் உன்னுடைய கையிலே தந்திருக்கிறாள். நீ அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி. உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள், நீ அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளி. உனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறான், நீ அந்த மகனுக்கு பொறுப்பாளி. ஊரினுடைய பொறுப்புதாரியாக உன்னை தெரிவு செய்திருக்கிறாள், ஊருக்கு நீ பொறுப்புதாரி. சொன்னார்கள், இந்த பொறுப்பிலே அலட்சியமாக நடந்து கொள்கிறார். அவர்கள் பொறுப்பை கவனிக்கவில்லை, அல்லாஹ் கொடுத்த அமானத்தை பார்க்கவில்லை. மனைவி யாருடன் சென்றாலும் அவனுக்கு அது பொருட்டே அல்ல, எங்கு சென்றாலும் அவனுக்கு பொருட்டே அல்ல, மகள் யாருடன் தொடர்பு பெற்றாலும் அவனுக்கு அது பொருட்டே அல்ல, மகன் எவனுடன் கூட்டாடினாலும் அவனுக்கு அது ஒரு பொறுப்பே அல்ல. அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ்வை நீ கியாமத்தில் சந்திக்க போகும் போது அல்லாஹ் கடுமையாக கோபமுற்ற நிலையிலே சந்திக்க வேண்டி வரும் என்று சொன்னார்கள். விபச்சாரம் அவ்வளவு பயங்கரமானது. விபச்சாரம் புரிந்து சௌபா இல்லாமல், முறையான மன்னிப்பு கேட்காமல் மரணிப்பவரின் நிலை என்ன? அவருடைய கபர் எப்படி இருக்கும்? உலகத்தில் வாழப்போறது ஒரு 70 வருஷம் தான், அதைவிட பல 100 வருடங்கள் கபரிலே கூடுதலாக வாழப்போகிறோம். அல்லாஹ் செல்லம் பூமிக்கு மேல இருந்தது 63 ஆண்டுகள், இன்று கபரிலே 1400 வருஷத்துக்கு மேலாக வாழ்கிறார். உலகத்தில் வாழ்வதை விட அநேக மாணவர்கள் கபரிலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் கபருடைய வருடக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். விபச்சாரம் செய்தவர்களுக்கு அந்த கபரிலே நிம்மதி இருக்காது, அவர்களுடைய கபரும் நெருப்பு குழியாகவே இருக்கும், அவர்களுடைய கபரில் இருந்து ஒப்பாறு சத்தங்கள் கேட்கும், அவர்களுக்கு அழுதலே அந்த வருடக்கணக்கு கழியுமே தவிர சுவர்க்கமோ நிம்மதியோ அவர்களுக்கு தெரியாது. புகாரியில் கிதாபு தஅபீர் கனவுகளுக்கு விளக்கம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தின் கடைசியாக ஒரு நீண்ட ஹதீஸ் சரியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே சுபஹுடைய தொழுகை தொழுக பிறகு அநேகமாக சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், நேற்றிரவு யாராவது கனவுகள் கண்டீர்களா? யாராவது சஹாபாக்கள் கனவுகள் கண்டீராக சொன்னால் கனவுக்குரிய விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லது அவர்கள் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவையும் அதற்கான விளக்கத்தையும் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். ஒரு நாள் இரவு சொன்னார்கள், நேற்றிரவு நான் தூங்கிய பிறகு இரண்டு மனிதர்கள் என்றால் இரண்டு மலக்குகள் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். அவர்கள் போன அந்த பிரயாணத்தில், கனவிலே சென்ற பிரயாணத்தில் சுமாராக 10 விதமான மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை பார்த்தார்கள். அதிலே ஒன்றுதான், ஒரு பெரும் கிடங்கை பார்த்தேன், பெரிய ஒரு குழி கிடங்கை பார்த்தேன், அந்த கிடங்குக்குள் இருந்து சுவாலை விட்டெறியும் நெருப்பு பத்திக் கொண்டிருக்கிறது, அகோரமான நெருப்பு, அந்த இடத்தை நெருங்கவே முடியாது. சில ஆண்களும் சில பெண்களும் நிர்வாணப்படுத்தப்பட்டு உடைகள் எல்லாம் கலப்பப்பட்டு அவர்களுடைய கால்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது, தலை கீழே தொங்குகிறது, கீழே நெருப்பின் ஜுவாலை அவர்களுடைய தலையில் படுகிறது. தலை கீழாக போட்டிருப்பதே எவ்வளவு ஒரு கொடிய அதாப், கீழே நெருப்பு பற்றுகிறது, அதனுடைய சூடு எவ்வளவு தாங்க முடியாது. அவர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள், எப்பாறு வைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய வெக்க ஸ்தலங்களில் இருந்து துருவாடை வீசக்கூடிய சில பொருள்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது, இரத்தம் வெளியாகிறது, சீல் வெளியாகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மலக்குகளிடத்திலும் கேட்கிறார்கள், இவர்கள் யார், இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை, ஏன் இந்த தண்டனை கொடுக்கிறீங்க? சொன்னாங்க, மலக்குகள் இன்னும் முன்னேறி போங்க, இன்னும் பல காட்சிகளை நீங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. கடைசியாக எல்லாம் முடித்த பிறகு சொன்னார்கள், சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணப்படுத்தப்பட்டு தலை மீதாக தொங்கவிடப்பட்டதை கண்டீர்களே, அவர்கள் தான் உலகத்திலே முறையில்லாத ஹலாலாக்கப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை தொடர்பு கொள்ளாமல் துளையான ஹராமான வழியில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு மௌத்தானவர்கள். விபச்சாரம் புரிந்த ஆண்கள், விபச்சாரம் புரிந்த பெண்கள், அவர்களுடைய கபரின் ஹாலாத்து தான் அது. ஒரு சிறிய அற்ப சுகத்துக்காக கபரினுடைய ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒரு மனிதன் ஏன் அதாபை கட்டி வாங்கணும்? நாளை சியாமத்திலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்காது. விபச்சாரம் என்ற இந்த மிகப்பெரிய தீங்கை செய்துவிட்டு கபரிலிருந்து நிம்மதியாக எழும்பலாமா? கபரிலிருந்து எழும்பி அல்லாஹுக்கு முன்னால் போய் நிற்கலாமா? தைரியம் வருமா? தைரியம் வருமா? கபரானியுடைய கிதாபுல் அவுசத்திலே பதிவாகிறது, திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்த ஆணையும் விபச்சாரம் செய்த பெண்ணையும் அல்லாஹ் கோபத்துடன் நோக்குகின்றான். திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்த ஆண்கள், திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்த பெண்கள், அல்லாஹ் இவர்களை கண்ணியமாக வரவேற்க மாட்டான், இவர்களுடன் கோபமாகவே நடப்பான், இவர்களுக்கு தன்னுடைய அதிருப்தியை கியாமத்தில் வெளிப்படுத்துவான். மேலான சொல்லுவாக சொல்லுகிறார்கள். அதனால் உலகத்தில் யாரும் எனது உடலில் பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பேச வாயிருக்கிறது, என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, நான் நினைத்ததை செய்வேன், நான் செய்த தவறுகள் எவருக்கும் தெரியாது, நல்லவனை போன்று நடிக்கிறேன், ஊரு என்னை நல்லவன் என்று இடை போட்டிருக்கிறது, ஊரு என்னை நல்லொரு மனிதன் என்று ஊர் அழைக்கிறது, பெரும்பெரும் பொறுப்புகள் எல்லாம் என்னை அமர்த்தியிருக்கிறார். சில வேளை அப்பாவியான எனது மனைவியும் என்னை நல்லவன் என்று கருதுகிறார், நான் பரிசுத்தமானவன் என்று கருதுகிறாள், அவளும் என்னுடன் நல்லொரு மனிதனே என்று பழகுந்தால், எனது தகப்பனும் நல்ல மகன் என்று நினைக்கிறான், என்னுடைய தாயும் எனது நல்ல மகன் என்று நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எல்லா ரகசியங்களும் மறைப்புகளும் எல்லா விதமான பழங்களும் மக்களிலே அவிழ்த்து விடப்படும், கேவலங்கள் வெளியாகும், கேவலங்கள் வெளியாகும். எந்த நிமிடத்தில், எந்த நாளில், எந்த இடத்தில், இருட்டில் வெளிச்சத்தில் யாருடன் தொடர்பு பெற்றாய், மக்களிலே அனைத்தும் வெளிச்சத்துக்கு வரும். சூரத்துல் கஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார், فترى المجرمين مشفقين مما فيه எல்லோருடைய பட்டோலைகளும் அவர்களுடைய கைகளில் கொடுக்கப்படும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், முழு உலகத்திலே நீ வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடத்தின் முழு ஹிஸ்டரி, 60 வருஷம் வாழ்ந்தாயா, 80 வருஷம் வாழ்ந்தியா, 80 வருஷத்துடைய வரலாறும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கழுத்தில் கொழுந்து விடப்படும். وكل انسان الزمنا طائره في عنقه ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையும் அவருடைய கழுத்திலே நாம் குலுகி விடுவோம். முழு வாழ்க்கையின் கடமும் அதில் இருக்கும். பட்டோலை வைக்கப்பட்டவுடன், கையில் கொடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ் சொல்லுகிறார், குற்றவாளியின் முகத்தை பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள், குற்றம் இழைத்தவர்கள் பயத்தில் உறைந்து போயிருப்பதை காண்பீர்கள். நபியே, குற்றம் இழைத்தவர்கள் நான் செய்த தவறுகள் எல்லாம், உலகத்துக்கு ஒழித்துக் கொண்டிருந்த குற்றங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறதே, பயத்துடன் இருப்பார்கள். கேட்பார்கள், மாலிஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது, நாங்களே மறந்து போனதை எல்லாம் இந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சிறிய பெரிய தவறுகள் அனைத்தையும் அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நிலைமை வந்தால் தௌபாவினால் அந்த பாவத்தை பட்டோலையில் இருந்து களைந்து விடாமல், அந்த பாவத்தை பட்டோலையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய மௌத்து வந்தால் என்ன நிலைமை என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க, கியாமத்தில் எவ்வளவு பெரிய கேவலம் உண்டாகும் என்பதை ஒவ்வொரு பாவம் செய்தவர்களும் சிந்தித்து பார்க்க. ஆக விபச்சாரம் என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல, அது மிகப்பெரிய சமூக குற்றம், அது மிகப்பெரிய குடும்பத்துக்கு கிடைக்கும் துரோகம், அது மிகப்பெரிய அநியாயம். இதனால் தான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மார்க்கமும் விபச்சாரத்தை அனுமதிக்கல. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் தடை செய்த ஒரு பாவம் தான் விபச்சாரம், சமூக சீர்கேடு உண்டாகின்ற ஒரு பாவம். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், சில சில மிருகங்கள் கூட விபச்சாரத்தை தவிர்த்து வந்திருக்கிறது, விபச்சாரம் புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது. மைமூன் இப்னு மெஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு சஹாபி, யமனிலே ஒரு பிரயாணம் செய்கிறார், ஒரு இடத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், 2 குரங்குகளை பார்த்தார். அந்த 2 குரங்குகளும் கணவனும் மனைவியும், குரங்குகளிடத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்று மனிதர்களை போன்று திருமண அமைப்பிலே தொடர்பு வைக்கும் பழக்கம் இருக்கிறது, எல்லோரும் எல்லோருடனும் தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு கணவன் மனைவியாக உள்ள குரங்குகள் 2 மரத்திலே இருப்பதை பார்த்தார்கள். அந்த ஆண் குரங்கின் காலிலே உறங்கிக் கொண்டிருந்த பெண் குரங்கு, அதற்கு பக்கத்திலே இன்னொரு இளம் குரங்கு வந்து ஏதோ சாதைகளை செய்கிறது. உறங்கிக் கொண்டிருந்த ஆண் குரங்கு இதை அவதானிக்கவில்லை, பெண் குரந்துக்கு மெதுவாக நழுவி செல்கிறது. பத்து நேரம் மறைந்த பிறகு திருமணம் வந்த பெண் குரங்கு ஆண் குரங்கிடத்திலே வருகிறது. விழித்துக் கொண்ட இந்த ஆண் குரங்கு ஒரு அந்நிய குரங்கினுடைய வாசம் தனது மனைவியாக உள்ள குழந்தை குரங்கிலிருந்து வீசுகின்ற அந்த வாடகையை வைத்து அந்த குரங்கு உணர்ந்து அடுத்த குரங்குகளை எல்லாம் உதவி கிடைக்கிறது. எல்லா குரங்குகளும் இந்த பெண் குழந்தை குரங்கை சுற்றி வளைக்கிறது. அந்த குரங்கும் நான் செய்த தவறை ஒத்துக்கொண்டது போன்று தலையினால் அசைக்கவே எல்லா குரங்குகளும் சேர்ந்து கற்களை எடுத்து அந்த பெண் குரங்குக்கு அடிக்கும் காட்சியை மைமூன் இப்னு மெஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சேர்ந்து அந்த பெண் குரங்கு கடைத்தேன். குரங்குகளிடத்திலே விபச்சாரம் செய்த அந்த பெண் குரங்குக்கு உள்ளிருந்து தண்டனை கொடுக்கின்ற அந்த முறைமையை குரங்குகள் பேணுகிறது என்றால் சுவர்க்க நரகம் முடிவு செய்யப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு பயம் உண்டாகும். இது கற்பனை கதை அல்ல, அசுல் புகாரியிலே அறியப்பட்டிருக்கின்ற செய்தி. அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் குர்ஆன் சொல்கிறது விபச்சாரம் எதனால் உண்டாகுமோ அந்த வழிகளையும் தடை செய்யுங்கள். விபச்சாரம் கடைசியாகத்தான் நடக்கும், அதற்கு முன்பு விபச்சாரத்தில் மனிதன் சிக்குவதற்கு பிரதான காரணம் அந்நிய பெண்ணை பார்ப்பதுதான். பார்வையில் துவங்கிட்டான் ஹஜ்ஜிலே முடிகிறது. ஹஜ்ஜுடைய ஆரம்பம் அந்நிய பெண்ணை ருசித்து பார்ப்பதே. ஆகவே குர்ஆன் ஆரம்பத்தையும் முடிவையும் ஒரே வசனத்தில் தடுக்கிறது. குல்லில் முஃமினீன் யஹுத்தூ மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபதூ ஃபுரூஜஹும். நபியே, ஈமானுள்ள மக்களுக்கு சொல்லுங்க, பார்வையை தாழ்த்த சொல்லியும் அவர்களுடைய வக்கத்தலங்களை பாதுகாக்கவும் சொல்லுங்க. பார்வைதான் வக்கத்தலத்தை தவறாக பாவிக்க தூண்டுகிறது. இரண்டையும் ஒரே வசனத்தில் அல்லாஹ் தடை செய்து விடுகிறார். அடுத்த திருவசனத்தில் பெண்களுக்கும் சொல்லுகிறார், வகுல்லில் முஃமினாத், ஈமானுள்ள பெண்களுக்கு சொல்லுங்க, நபியே, யகுதுல்ன மின் அப்ஸாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களும் தங்களுடைய வக்கஸ்தலங்களை பாதுகாத்து பார்வைகளையும் தாழ்த்தட்டும் என்று அல்லாஹு தஆலா முஃமினான பெண்களுக்கு தனியாகவும் சொல்லுகிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்புதாரிகளும் ஒரு மனிதன் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களும் தான். நானும் தான் அந்த பாவத்தில் அகப்படுகின்ற வழிகளை இனம் கண்டு அதனை அடைக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காகத்தான் விசேடமாக பெண்களை பாதுகாக்கின்ற திட்டங்களை அமுல்படுத்தினார்கள். குர்ஆனிலே நல்லவைகளும் தான் தீயவைகளும் தான் எதையும் சொல்லும் போது முதலிலே ஆண்களைத்தான் அல்லாஹ் முற்படுத்துவான். தீயவை எடுத்தால் களவுடைய தண்டனை அல்லாஹ் சொல்லுகிறான். களவெடுத்தவர்களின் கைகளை வெட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. முதலாவது களவெடுத்த ஆணை பற்றி தான் சொல்லுகிறான். களவெடுத்த ஆணும் பெண்ணும் அவர்களது கைகளை வெட்டுங்கள். விபச்சாரத்தை சொல்லும் போது மாத்திரம் அல்லாஹ் முதலில் பெண்களை சொல்லுகிறான். விபச்சாரம் ஜினாவுடைய தண்டனையை சொல்லும் போது அல்லாஹ் முதலாவது சொல்வது பெண்களை. விபச்சாரம் புரிந்த பெண்ணும் விபச்சாரம் புரிந்த ஆணும் அந்த இருவருக்கும் 100 கசையடிகள் கொடுங்கள். அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் சூரத்தின் 100 குறிப்பிடுகிறார்கள். உலமாக்கள் வினவுகிறார்கள், எல்லா இடங்களிலும் ஆண்களை முதன்மைப்படுத்தி சொல்லும் அல்லாஹ் விபச்சாரத்தில் மாத்திரம் ஏன் பெண்களை முதன்மைப்படுத்துகிறான்? எழுதுகிறார்கள், ஒரு விபச்சாரத்துக்கு மூல காரணம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்களுடைய பேணுதலின்மை, பெண்களுடைய ஆடையில் இருக்கின்ற மோசமான முறை, வெளிப்படுத்தக்கூடாத இடங்களில் வெளிப்படுத்தும் அலங்கார ஆடைகள், நறுமணம் பூசிக்கொண்டு பாதைகளில் சுற்றித் திரிவதே, அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நடமாடுவதே, ஆண்களுடன் அளவுக்கு அதிகமாக சிரித்து குழாவுவதே, கள்ள கடற்புகளை பாடுவது போன்ற இன்னொரு என்ன செயல்களை பெண்கள் முந்திக் கொள்வதனால் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முற்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆகவே விபச்சாரம் நடந்ததற்கு பிறகு தலையில் கை வைத்து அழுவதை விட, ஆவாய் ஆவேசப்பட்டு வீட்டில் உள்ளவர்களை அடித்து உழைப்பதை விட, வரமுன் காப்போம் என்ற அடிப்படையில் விபச்சாரத்துக்கு போகின்ற வழிகளை அடைப்பதுதான் குடும்ப பொறுப்புதாரிகளின் முக்கிய பொறுப்பாகும். வழிகள் என்ன? முதலில் வீட்டுக்கு வெளியிலே பெண்கள் வரும்போது அவர்களை முழுமையாக மறைத்து வர உத்தரவிடுங்கள், முழுமையாக மறைத்து வர உத்தரவிடுங்கள். தன்னுடைய அழகை அலங்காரங்களை திருமணம் முடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்ட ஆண்களுக்கு முன்னால் வழிகாட்டக் கூடாது. இஸ்லாம் தடை செய்த ஒன்று அவ்வாறு வழிகாட்டுவதே அதிகமான விபச்சாரங்கள் நடப்பதற்கு காரணமாகும். இரண்டாவது விஷயம், அவ்வாறு ஒழுக்கமான ஆடைகளுடன் வெளிப்படுபவர்கள் கூட நறுமணங்களை தவிர்க்கும்படி இஸ்லாம் உத்தரவிடுகிறது. நறுமணங்களை தவிர்த்துக்கொள். பெருநாள் தொழுகைக்கு அல்லாஹ் ரசூலுடைய காலத்திலே விசேடமாக எல்லா பெண்களும் சமூகம் தருவார்கள். மாத விளக்கிலே இருக்கும் ஆயுளான பெண்களை கூட தொழுகைக்கு அதாவது தொழும் இடத்துக்கு போகும்படி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அங்கும் நிபந்தனை, பெருநாள் தொழுமிடத்துக்கு போங்கள், ஆனால் ஜில்பாபுடன் தான் போகணும், முகமூடியுடன் போகணும். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிற ஒரு பெண்மணி கேட்கிறா, யார ரசூலல்லா அரைத இஹ்தானா மா இந்தஹல் ஜில்பாப், எங்கள் ஒரு பெண்ணிடத்தில் ஜில்பாப் இல்லை யார ரசூலல்லா. ஜில்பாப பார்க்கிறதா? பெருநாள் தொழுகை நடக்குது, அங்கு துஆ நடக்கும், அந்த இடத்துக்கு ஆஜராகுவதை கவனிக்கிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சகோதரி அவளிடத்தில் இருக்கும் மேலதிகமான ஜில்பாபை கொடுத்து அணிவித்து தான் அவளை பெருநாள் தொழுகைக்கு அழைத்து செல்லணும் என்றார்கள். எழுதுகிறார்கள், மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக பெண்கள் வருகிறார்களா? நறுமணம் பூசிக்கொண்டு வருபவர்களுக்கு மஸ்ஜிதுக்கு வருவது தடை. காரணம், நறுமணம் பூசுவது விபச்சாரம் செய்ததற்கு சமம். சைஹத்தையிலே பதியப்படுகிற செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பெண் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புகிறார், பருதாவுடன் கிளம்பட்டும், முழுமையாக மறைத்துக் கொண்டுதான் கிளம்பட்டும், அவள் வெளியாகும் போது நறுமணத்தை பூசுகிறான். அத்தரோ ஓபியமோ அல்லது பவுடராக இருக்கட்டும் அல்லது மனமான எண்ணெய்களாக இருக்கட்டும், நறுமணத்தை தனது உடம்பிலே தேய்க்கிறார். தேய்க்கும் போது அவளது மனதிலே ஒரு சிந்தனை வருகிறது. என்ன சிந்தனை? லியஜிது மின் ரீஹிஹா, அவள் போகும்போது அவளது உடம்பில் இருந்து வீசும் நறுமணத்தை ஆண்கள் உணர வேண்டும், நுகர வேண்டும். பஸ்ஸிலே போகும்போது, வாகனத்தில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது, வேனில் போகும்போது பக்கத்தில் இருக்கும் ஆண்கள் ஒருமுறை தன்னை திரும்பி பார்க்கணும். இந்த நோக்கத்திலே நறுமணத்தை பூசுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இரக்கமும் அல்லாஹ் அவர்களே காக்க மாட்டான், அவள் போவது விபச்சாரம் செய்வதற்கு போவதற்கு சமம். அவள் விபச்சாரி, அவள் விபச்சாரி, ஏன் நறுமணத்தை ஆண்களை தூண்டுவதற்காக பூசுகிறாள், விபச்சாரத்துக்கு விட்டுகிறாள், ஆண்களின் உணர்வுகளை தூண்டுகிறாள். அல்லாஹ் இவளை விபச்சாரியாகவே பார்க்கின்றான். இந்த விஷயத்தில் கணவன்மார்களும் வீட்டில் உள்ள பெண்களின் பொறுப்புதாரிகளும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அனைவர்களும் இதை கவனிப்பது, விபச்சாரத்தின் இந்த வழிகளை அழைப்பது அவர்களுடைய பொறுப்பு என்பதை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. மூன்றாவது வழிதான், வெளியிலே பெண்கள் பிரயாணம் செய்யும் போது தனிமையில் அவர்களை அனுப்பாமல் இருப்பது. ஆணுடைய துணை மஹரமுடைய துணையுடன் போவதே. ஊருக்குள்ளே ஒரு பிரயாணம், அங்கே ஒரு மூன்று நாடு பெண்கள் சேர்ந்து போவது பிரச்சனை அல்ல. பேரினுடைய எல்லைக்கு வெளியிலே ஒரு பெண் போகிறார், நிர்பந்தத்துக்கு போவது வேறு விஷயம். ஒரு அவசரமான நோய், வைத்தியரிடம் போகணும், ஆண்கள் யாரும் இல்லை, இது நிர்பந்தம். அது சிலருக்குத்தான் ஏற்படலாம். இது அல்லாமல் ஊருக்கு வெளியிலே, ஊருடைய எல்லைக்கு வெளியிலே ஒரு பெண் போவதாக இருந்தால் மஹரமுடைய துணை இல்லாமல் போவது ஹராம், ஆண் துணை இல்லாமல் போவது ஹராம். பெண்கள் சேர்ந்து போகலாமா? நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து போகலாமா? போக முடியாது. பெண்களும் சேர்ந்து போக முடியும், பரலான பயணங்களுக்கு மாத்திரம். ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜி பரலாக இருக்கிறது, மஹரமாக போகக்கூடிய ஆண்கள் இல்லை, அல்லது இருக்கின்ற ஆண்களுக்கு வசதி இல்லை. இப்பொழுது ஒரு ஹஜ் குழுவிலே உள்ள பெண்களுடன் இணைந்து அந்த பெண்ணுக்கு போகலாம், பரலான ஹஜ்ஜிக்கு மாத்திரம். இமாம் நபி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், சுன்னத்தான உம்ராவுக்கு கூட ஆண் துணை இல்லாமல் போவது ஹராம். போறது மக்காவுக்கு, மதீனாவுக்கு, காபாவுக்கு. ஆனால் சுன்னத்தான உம்ராவாக இருந்தால் பெண்களுடன் சேர்ந்தவளுக்கு போக முடியாது. இரண்டு விஷயம், முதலாவது ஹிஜாப், இரண்டாவது நர்மதம், மூணாவது ஆணுடைய பாதுகாப்பு. பெண்கள் ஹிஜாப் அணிவது ஆண்களுடைய கண்களை பாதுகாக்க, ஆண்களுடைய கண்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்க. நீ ஹிஜாப் அணிந்தால் உன்னை பார்க்கிற அந்த பாவம் உண்டாகாது. மஹரமுடைய துணையுடன் போவது பெண்களின் சொத்தை பாதுகாக்க, ஹிஜாப் அணிவது ஆண்களின் கண்ணை பாதுகாக்க, மஹரம் துணை தேவைப்படுவது பெண்ணுடைய கற்றை பாதுகாக்க. நாலாவது விஷயம்தான், ஆண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் பெண்களும், பெண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் தனியாக ஒரு ஆணும் செல்வதும் ஹராம். விபச்சாரத்தின் வழிகளை ஹதரத் ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். ஒரு ஆபீஸ்ல ஒரு பெண் வேலை செய்கிறார், ஒரு அறை உள்ளது, ஒரு அந்நிய ஆண் தனிமையில போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக நீங்கள் இருந்தாலும் மூணாவது நபராக ஷைத்தான் அங்கு வேலை செய்வார். ஹதீஸ் சொல்லுங்கள், இன்னொரு திருமண முடிக்க அனுமதிக்கப்பட்ட மகரமான ஆணும் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிக்க வேண்டாம். தனிப்பதாக இருந்தால் அந்த ஆணுடைய அல்லது பெண்ணுடைய ஒரு மகரம் அங்கே இருக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இல்லை, இதை மீறி இருந்தீங்க மூணாவது ஆளாக ஷைத்தான் இருப்பார். எத்தனை பேர் வாகனங்களில் வெறும் டிரைவருடன் அனுப்பப்படுகிறார்கள், கூலி வாகனம், சொந்த வாகனம், டிரைவரும் உங்கள் மனைவிக்கும் என்ன உறவு, டிரைவருக்கும் உங்கள் மனைவிக்கும் என்ன உறவு, என்ன மஹரம், யார் அவருடன் போவதற்கு அனுமதித்தார்? கணவனுடைய லேசுக்காக இவ்வளவு பெரிய பாவம் நடக்கும் ஆபத்துள்ள அந்த பாவத்தை உணராமல், பொருட்படுத்தாமல், அல்லாஹ் கொடுத்த மனைவி என்ற அந்த அமானிதம் பாவத்தில் விழக்கூடிய ஆபத்தான அந்த இடத்தில் துணைக்கு செல்லாமல் அனுப்புவதே மிகப்பெரிய பாவம். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், அவருடைய பெயர் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்ளும் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், அந்த மனைவி ஹஜ்ஜிக்கு போறாங்க, என்னுடைய பெயர் ஜிஹாதிலே கலந்து கொள்ளும் பட்டியலில் இருக்கிறது. ஜிஹாதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா? இஸ்லாத்தை பாதுகாக்க உயிர் கொடுக்கும் மைதானம், என்ன செய்ய யார் ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஜிஹாத் இப்ப முக்கியம் இல்ல, நீங்க மனைவியோட துணக்கி போங்க. நீங்க ஜிஹாத் இப்ப உங்களுக்கு முக்கியம் இல்ல, அவங்களோட மனைவியோட துணக்கி போங்க, அவளை பாவியாக்காதீங்க. ஜிஹாதிலிருந்து பேரை வெட்டி மனைவிக்கு துணையாக, மனைவிக்கு துணையாக அந்த கணவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள் என்றால், ஒவ்வொரு கணவனும் தனது பொறுப்புக்கு கீழ் இருக்கும் பெண்களை பாதுகாக்க மஹரம் என்ற அந்த பாதுகாப்பு கவசத்தை பாவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது மட்டுமல்ல, நமது வீடுகளுக்குள் மஹரம் இல்லாதவர்கள் தங்கி இருப்பதை, நாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் நமது மனைவியோ அல்லது நமது மகள் தனியாக இருக்கும் போது எந்த ஒரு அந்நிய ஆளும் வீட்டிலே தங்குகின்ற வருகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. பல பேர் மச்சான் என்ற போர்வையில் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். கணவனின் தம்பி இவருடைய மனைவியுடன் தனியாக வீட்டில் இருக்கிறார், அவள் வேறு அறையில், இவர் வேறு அறையில், ஆனால் இஸ்லாம் அதனை ஹராம் என்கிறது. தாத்தாவின் மகன் அவர் படிக்கிறதற்காக வந்து இவர் வீட்டில் தங்கி இருக்கிறார், இவரது மகளும் அந்த வீட்டில், தாத்தாவின் மகனும் அந்த வீட்டில், மஹரம் இல்லாத இருவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் போது அவர்கள் தனிக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்னால் மிக தூரமாக யோசித்து ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். அல்லாஹ் அலைஹி வஸல்லம் நான் முன்னால் சொன்ன ஹதீஸை சொல்லும் போது ஒரு பெண்மணி கேட்டா, யார சொல்லலாம், நாங்க வீட்டில் சில நேரம் தனியாக இருக்கும் போது எங்கள கணவருடைய சகோதரர்கள் வர்றாங்க, மச்சன்மார் வராங்க, அவருடைய சாச்சாவின் பிள்ளைகள் வராங்க, யார சொல்லலாம், நான் என்ன செய்யலாம். நான் தனிமையில் இருக்கும் போது கணவன் வீட்டில் இல்ல, கணவன் தம்பி வாரார், கணவனுடைய சாச்சாவின் மகன் வாரார், என்ன செய்ய யார சொல்லலாம், இறக்கவும் முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை வரும், என்ன செய்ய சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய தம்பி தனிமையான நேரத்தில் வருவதை எப்படி பயப்படும் என்றா மௌத்த பயப்படுறது போல பயப்படுது. உலகத்தில் இவ்வளவு இந்த பாதுகாப்பு எல்லாம் செய்யறது, மருந்து வாங்குறது, சேஃப்டியா போறது, உசுறு போகாம இருக்க, மரணத்துக்கு மனிதன் அவ்வளவு பயம், இது போல பயப்படுங்க, மஹரம் இல்லாத ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்ற சின்னோர் அந்த வழிகளை சிந்தித்து அந்த பொறுப்புதாரிகள் அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாவத்திலிருந்து பாதுகாக்க வழி செய்வதுடன் இத்தனையான விபச்சாரம் என்ற இந்த தவறில் யாரும் தவறு ஏனும் சிக்கி இருந்தால் அவர்கள் தண்டனையை தௌபாவை தேடி வாங்கணுமே தவிர மற்றவர்கள் அவர்களை தேடி தண்டனை கொடுக்க முன்னால் அல்லது அந்த சட்டம் இந்த நாட்டிலே இல்லை, நமக்கு அதனை அமல்படுத்திக் கொள்ள முடியாது, அந்நிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம், இந்த காட்டு போக்கை வைத்து மறவியுடன் மரணிக்காமல் அதற்குரிய முறையான தௌபாவையும் வாங்கிக் கொண்டு உலகத்தை விட்டு போவதுதான் ஒரு மனிதனுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் பாதுகாத்தருவானார். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிம் சமுதாயத்தை மன்னிப்பாயா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது இரக்கம் காட்டுவாயா. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இன்னல்களில் பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபீசத்தை ஏற்படுத்தி அருள்வாயா, பாவங்களிலிருந்து பாதுகாப்பாயா, பாவங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, நன்மைகளை அலங்கரித்து காட்டுவாயாக, அதிலே உகப்பை ஏற்படுத்துவாயாக, பொறுப்புதாரிகள் அவர்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்யக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக, எல்லா பெண்களையும் நீ பாதுகாப்பாயாக, ஹிஜாபுன் ஷர்ஈ அவர்களுக்கு நசீபாக்குவாயாக, மஹரம் பேணுகின்ற தன்மையை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக, நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே உன்னிடத்தில் வந்து சேரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் வா ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.